தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நாம் வாசிக்க கேட்ட மத்திய சுவிசேஷ வேத பகுதி ஒரு மிக முக்கியமான ஒரு வேத பகுதி. இதை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய மனதிலே பதித்துக் கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பல தடவைகள் இதை நாம் கேட்டிருப்போம். வழியில விதைக்கப்பட்ட விதைகளைப் போல இதை நாம் இழந்தும் இருப்போம், எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த நாளிலே இந்த வசனங்கள் நம்மோடு கூட பேச வேண்டும். நாம் கடந்து போன பாதைகளை விட்டுவிட்டு இனிமேல் தேவன் நமக்கு தருகின்ற நாட்களை கர்த்தர் நமக்கு போதிக்கிற அந்த வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இது ஒரு பிரதான ஒரு கட்டளை. ஆண்டவர் ஒரு முக்கியமான ஒரு கட்டளையை கொடுக்கிறார். பரமேறி செல்வதற்கு முந்தி தன் சீஷர்களிடத்திலே ஆண்டவர் கடைசியாக சொல்லுகின்ற காரியம், அந்த கட்டளை ஆண்டவர் கொடுக்கும்போது அந்த கட்டளையிலே ஐந்து பகுதிகள் இருக்கின்றது. நாம் அதை சுருக்கமாக இந்த நாளிலே நாம் சிந்திப்போம். இன்று கர்த்தர் கட்டளையிடாத சில காரியங்களை ஊழியர்களாகிய நாங்கள் உங்களுக்கு ஒருவளை போதிக்கலாம். இன்றைக்கு அநேகர் ஊழியம் செய்கிறோம் என்று நாம் செய்வது இந்த ஆண்டவர் கட்டளையிட்ட அந்த ஐந்து காரியங்களும் இல்லாதபடி இருக்கிறது. அநேகர் செய்கிற ஊழியம் அவிதமாக இருக்கிறது. எனவே தான் நான் அதை சொல்லுகிறேன். இந்த ஐந்து கட்டளைகளையும் நாம் அறிந்து கொண்டு இதற்கு உட்பட்டு நம்முடைய ஊழியங்களை நாம் அமைத்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த கட்டளையை நமக்கு கொடுத்தவர் யார் என்று நாம் பார்க்கும்போது வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பவுல் சொல்லுவார், கொலோசேயர் 1:16 அவர் சொல்லுவார், சகலமும் அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது, சகலமும் அவருக்கென்றும் அவருக்குள்ளாகவும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவருக்குள் அவருக்கென்று ரெண்டு வார்த்தையை நம்ம எண்ணி பார்க்க வேண்டும். சிருஷ்டிகளில் மிகவும் உன்னதமான சிருஷ்டி தான் மனிதன், நீங்களும் நானும். ஆறு அறிவு கொண்டவர்களாக நாம் இருக்கின்றோம். எதற்காக நான் படைக்கப்பட்டேன் என்று வேதமன் சொல்லுகிறது என்றால், அவருக்குள் நான் படைக்கப்பட்டிருக்கின்றேன், அவருக்கென்று நான் படைக்கப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு உலகத்தில் நாம் செய்கிற காரியங்களிலே கர்த்தருக்கென்று நான் சிருஷ்டிக்கப்பட்டதை நான் நிறைவேற்ற வேண்டும். ஏனென்றால் அவர் என்னை சிருஷ்டித்திருக்கிறார். இன்னும் பிலிப்பியர் 2:8-11 நாம் வாசிக்கும் போது அதிலே பவுல் அழகாக்க சொல்லுவார். என்ன சொல்லுவார் என்றால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் அவருக்கு தரப்பட்டிருக்கின்றது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னை கர்த்தர் அவருக்கென்று சிருஷ்டித்திருக்கிறார். என்னை தேவன் அவருக்கென்று சிருஷ்டித்தது மட்டுமல்லாமல் எந்த நாமத்தை நான் மகிமைப்படுத்த என்னை சிருஷ்டித்திருக்கிறார், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். பல சபை பிரிவுகளை நாம் இன்றைக்கு ஒருவளை மேன்மைப்படுத்தலாம், பல ஊழியர்களை நாம் இன்றைக்கு மேன்மைப்படுத்தலாம், அது அல்ல, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாகிய கிறிஸ்துவை மட்டும் நான் மகிமைப்படுத்த வேண்டும், மேன்மைப்படுத்த வேண்டும். ஊழியர்களை அல்ல, ஊழியங்களை அல்ல, சபை பிரிவுகளை அல்ல, நாம் காணப்பட்டிருக்கிற மார்க்க வேதங்களை அல்ல. அருமையாய் பவுல் இந்த இடத்துல சொல்லுவார், அவர் ஏன் அவரை நான் மகிமைப்படுத்த வேண்டும் என்றால், அவர்தான் எல்லாவற்றையும் விட்டு என்னை தேடி கடந்து வந்தார். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவர் இந்த கட்டளை எனக்கு கொடுத்திருக்கிறார். இன்னும் பாருங்களேன், 1 பேதுரு 3:22 பேதுரு சொல்லுவார். என்ன சொல்லுவார் என்றால், தேவ தூதர்கள் அதிகாரங்கள் வல்லமைகள் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது. இதை நான் சொல்லும் போது ஒன்றை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஒருவேளை ஒரு கனவிலோ அல்லாவிட்டால் நீங்கள் நடந்து போகின்ற பாதையிலேயோ ஒரு தேவதூதனை கண்டால் அவனை வணங்குவதற்கு நாம் முற்படக்கூடாது. அவன் அல்ல, அவனிலும் பெரியவர் உங்களை மன்னையும் உருவாக்கி இருக்கிறார். இந்த ஊழியத்துக்கு என்று தேர்ந்தெடுத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2 இடங்களிலே நாம் பார்க்கிறோம், பரிசுத்த யோவான் தேவ தூதனை முகம் குப்பர விழுந்து வணங்குவார். அப்போதுதான் தேவ தூதன் சொல்லுவார், நோ 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 நோ, உன்னை மாதிரி நானும் உன்னை மாதிரி ஒருவன் தான். ஆனால் நீ வணங்க வேண்டியதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆட்டுக்குட்டியானவர், உனக்காக எனக்காக ரத்தம் சிந்தினவர். இன்றைக்கு அநேகர் நாம் மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய மகிமையை இந்த வல்லமை உள்ள தேவனுக்கு கொடுப்பதை மறந்து போகின்றோம். தேவ தூதர்கள் அல்ல, தேவ தூதர்கள் அல்ல, தேவ தூதர்களுக்கு மேலானவர், அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறவர் நம்முடைய தேவன். தேவ தூதர்கள் ஒரு ஊழியக்காரர், நம்மை போல அவர்களும் ஒரு ஊழியக்காரர். நமக்கு உதவி செய்வதற்காக தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார். அவர்களை நாம் ஆராதிக்க கூடாது. எனவே தான் நமக்கு கட்டளை கொடுத்தவர் யார்? அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், அவருக்குள் அவருக்காக சிருஷ்டித்தார். அவர் யார் என்று நாம் பார்க்கும்போது அவர் தேவ தூதர்களுக்கும் மேலானவர், அதிகாரங்களுக்கு மேலானவர். வெளிப்படுத்தல் 1:5 அருமையா யோவான் சொல்லுவார், பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதி அவர், அதிபதி. இந்த அதிசயமான நாமம் உடையவர் வேதவசனத்திலே நாம் பார்க்கிறோம். மற்ற 28:20 சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த கட்டளைகளை தந்துவிட்டு சொல்லுகிறார், நான் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன். நான் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன். இந்த வார்த்தையை நீங்கள் வேற எதற்கும் பயன்படுத்தக்கூடாது. நான் சத்ருவுக்கு எதிராக ஒரு யுத்தம் பண்ணுவதற்கு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். யாரையாவது சபிப்பதற்கு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஒரு வழக்கு வாதுக்கு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆண்டவரே, உங்க வழக்குக்கும் உங்க வாதுக்கும் உங்க கோர்ட்டு கேஸுக்கும் உங்களுக்கும் அண்ணனுக்கும் இருக்கிற பிரச்சனைக்கும் ஒரு பிரதியாக வாதியாக கொண்டு வராதுங்க. அதற்கு ஆண்டவர் சொல்லல, நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அநேகர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். எதற்காக யுத்தம் பண்ணுவார்? தேவனை அறியாத ஒரு வக்கீலை கொண்டு நீங்கள் போடப்பட்டிருக்கிற வழக்கிலே நீங்கள் ஜெயம் பெறுவதற்கு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். எவ்வளவு நாம் அதை வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றோம். இல்லை, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, இந்த கட்டளைகள் நிறைவேற்றப்பட அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இது நம்ம வேற எதுக்கும் பயன்படுத்தக்கூடாது. ஸ்டவ் பத்த வைக்காம சோறு வேகணும், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை தந்திருக்கிறார். நேரப்பட எழும்பி நல்லபடியாக சமைச்சு சாப்பிடுங்க. நான் சமைக்க கூடாது, அதெல்லாம் முன்னால வந்திருக்கணும். அந்த கதைகளுக்கெல்லாம் போகாதுங்க. தேவன் நல்ல பலனும் சுகமும் தந்திருக்கிறார். அதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லாதுங்க. அப்படி யாரும் சொன்னா கூட அதை நம்பாதுங்க. நான் மீன் வாங்க போனேன், 5 மீனுக்கு 6 மீன் இருந்துச்சு, ஆண்டவர் ஒரு மீனை கூட தந்தாரு. திருட்டு, ஆண்டவர் திருடனுக்கு கூட இருக்க மாட்டார். அந்த மீனை திருப்பி கொண்டு யாருக்கு கொடுத்துருக்கணும்? நீங்க யார்கிட்ட வாங்கினீங்களோ அவன்கிட்ட, அப்ப 5க்கு நீ 6 போட்டிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு கொடுக்கணும். கிறிஸ்தவன் அந்த 6க்கு ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கிறான். அது எந்த தேவனா இருக்கணும்? கொஞ்சம் யோசிங்களேன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பது நமக்கு திருடுக்கு துணை போக அல்ல. இன்னைக்கு போவோம், நம்ம எங்க ஊருக்கு போகும்போது நம்ம வந்து கஸ்டம்ஸ் நம்ம செக் பண்ணும் போது நம்முடைய தேவன் துணை நிற்கணும். எதுக்காக? நீங்க கொண்டு போகிற எதுவுமே ஸ்கேன்ல என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதுல வேற பொருத்தனை பண்ணுவோம். என்னன்னு சொன்னா, ஒண்ணுமே இல்லாம ஆண்டவர் கொடுத்து விட்டாருன்னா அங்க கொண்டு போய் 10 ரூபாய் காணிக்க போடுவோம். ஆண்டவர் இந்த 10 ரூபாய்க்கும் உங்களுக்கு எனக்கும் திருடனை போல கூட இருக்கணும்னு நம்புறோம். நம்ம நோ நோ, ஏமாந்து போகாதுங்க. இதெல்லாம் பிசாசின் உபதேசங்கள்.
ஆனா தேவன் என்னோடு கூட இந்த ஐந்து காரியங்களை நிறைவேற்றுவதற்கு இருப்பேன் என்று சொல்லுகிறார். இதை பாருங்களேன், மோச இடத்துல ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார்? எப்பா நீ பார்வன் இடத்துல போ. மோச சொல்றாரு, ஐயா நான் எப்படி பார்வன் இடத்துல போக முடியும், அவங்க உங்களை பத்தி கேட்பாங்களே, எகிப்தியர் கேட்பாங்களே அப்படி என்று சொல்லும் போது கர்த்தர் சொல்லுகிறார், எம்மா நான் யார் என்றால் உன்னோடு கூட இருப்பேன் என்பதுதான் என்னுடைய நாமம்.
அவர் என்னோடு கூட அவருடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு என்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுவது அவருடைய நாமம். திருப்பி பாருங்களேன், யோசுவா இடத்துல ஆண்டவர் சொல்லுவார். நிறைய கிறிஸ்டியன்ஸுக்கு நமக்கு ஒரு வசனம் தெரியும், என்னன்னு சொன்னா, பயப்படாதே நான் உன்னோடு கூட இருப்பேன், பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் நான் தேவனாகிய கர்த்தரோடு இருக்கிறேன். இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா யார் எதை செய்தால் இப்படி கர்த்தர் இருப்பேன் என்று சொன்னார் பாருங்கள். எட்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிறவனுடைய வாழ்வில் கூட இருப்பேன். சும்மா அநியாயம் செய்கிறவன்டத்துல நான் கூட இருப்பேன் சொல்லல. யோசுவா இடத்துல சொல்றாரு, எப்பா மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன், எப்போது நியாய பிரமாணத்தை ஆக்கிலும் ஆண்டவருடைய கற்பனை ஆக்கிலும் நீ வழி விலகி போகாதபடி அதை இரவும் பகலும் தியானித்து அதன்படி நடப்பாயேயானால் நான் உன்னோடு கூட இருப்பேன்.
இன்னொன்று ஆண்டவர் சொல்ற பாருங்க, ஏசாயா 41:10. ஏசாயாவில் நிறைய வாக்குத்தத்த வசனங்கள் உண்டு பாருங்க. இந்த 41:10 அருமையாக ஆண்டவர் சொல்லுவார். என்ன சொல்றாருன்னா, நீ பயப்படாத, நான் உன்னோடு இருப்பேன், உன்னோடு இருப்பேன், என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். இது நம்ம மறந்து போகக்கூடாது. நீதி செய்யும் போது என்னோடு கூட கர்த்தர் இருப்பார். இன்னொரு வசனம் பாருங்க, எபிரேயர் 13:5-6. இதையும் நம்ம எழுதி வச்சிருப்போம், வீட்டில் போட்டிருப்போம். என்ன சொல்லுவேன்னு சொன்னா, மனுஷன் எனக்கு என்ன செய்வான், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் என்ன அழகா சொல்ற பாருங்க, எப்போ ஆண்டவர் என்னை விட்டு விலக மாட்டார், பண ஆசை இருக்கக்கூடாது, பிறகு எனக்கு இருக்கிறவைகள் எத்தனை ஜபங்கள், நம்முடைய ஜபம், ஆண்டவரே இதை கொடுங்க, ஆண்டவரே இதை கொடுங்க, தந்தவைகளுக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே போதும் என்கிற மனம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, போதும் என்கிற மனம் உடையவர்களுக்கு கர்த்தர் கூட இருப்பார், பண ஆசை இல்லாதவர்களுக்கு கர்த்தர் கூட இருப்பார். இந்த தேவன் நமக்கு ஒரு ஐந்து கட்டளைகளை தந்திருக்கிறார். இதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ளணும். ஏமாற்றப்படுகின்ற ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியால் நான் இதை சொல்லுகிறேன். நான் சொல்லுவது யாருக்காவலும் பாதிப்பு ஏற்படுமேயானால் முடிந்த பிறகு என்னிடத்துல பேசுங்க, ஏன்னா நானும் புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்லுவதில் கூட தவறு இருந்தால் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் வேதத்தை விட்டு நான் விலகி போகவே மாட்டேன் இல்லையா. அதனால வேதம் சொல்லுகிறத பார்ப்போம். ஆண்டவர் முதலாவது என்ன சொல்லுகிறார் என்றால், ஐந்து கட்டளை, கட்டளையில் ஐந்து பகுதி, அதுல முதல் பகுதி என்ன சொல்லுகிறார் என்றால், நான் உன்னோடு கூட இருப்பேன், ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், புறப்பட்டு போங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த மத்திய 28:20 தேவன் சொல்லுகிறார், நீங்கள் புறப்பட்டு போய், புறப்பட்டு போய். இதை நான் சொல்லும் போது நீங்க சில காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். கவனிங்க, புறப்பட்டு போகும்போது இலவசமாய் பெற்றதை இலவசமாக கொடுக்க வேண்டும். எதெல்லாம் இலவசமாக பெற்றுக்கொண்டோம் கவனிங்க, வியாதி உள்ளவர்களை சுகமாக்குவது எப்படி கிடைக்கப்பட்டது, இலவசமாக. ஏன் பேச மாட்டேங்கிறீங்கன்னா, காசு கொடுத்து யாரோ சுகம் பெற்றிருக்கிறீங்க. புரியுதா உங்களுக்கு? நீங்க ஏமாற்றப்பட்டதுனால வேதவசனத்தை மாற்ற முடியாது. வேதவசனம் அழகாக சொல்லுகிறது, வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குவது, அந்த வியாதிகளை சொஸ்தமாக்குகிற அந்த கிஃப்டை கொடுத்தவர் எப்படி கொடுத்தார், பணம் வாங்கிட்டா கொடுத்தார், இலவசமாக கொடுத்தார். அதை திருப்பினி விற்காதே, தேவன் கொடுத்த நன்மைகளை பெற்றுக்கொண்டு அநேகர் இன்னைக்கு விற்பனை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஏற்றாக்கு இன்னைக்கு கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க.
ரொம்ப எச்சரிப்பாக இருங்கள். ஆண்டவர் சொல்லுகிற வியாதியை சுத்தமாக்குவது இலவசம், குஷ்டரோகிகளை சுத்தப்படுத்துவது இலவசம், மருத்துவரை எழுப்புவது இலவசம், பிசாசுகளை துரத்துவது இலவசம். இன்றைக்கு இத்தனை ரூபாய் கொடுத்தேன்னா உடனே நான் தந்து முடிக்கிறேன் சொல்லிட்டு சொல்ற ஏஜென்ட்களுக்கு நீங்களும் ஒரு ஏஜென்டா மாறிடாதீங்க. பி கேர்ஃபுல். ஆண்டவர் எச்சரிப்பாக சொல்லுகிறார், புறப்பட்டு போங்கள், இலவசமாய் பெற்றவைகளை இலவசமாக கொடுங்கள். என்ன சொல்ற பாருங்க, ஒன்பதாவது வசனத்துல, உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியாவது செம்பையாவது. இன்னைக்கு கத்திரிக்கு எதுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம், செம்பு கூட சொல்ல மாட்டேன், எதுக்கெல்லாம் பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பேதுரு சொன்னாரே, இது அலங்கார வாசலில் பிச்சை எடுத்து கொண்டிருந்தவனை பார்த்து சொன்னார், வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை. ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவ ஊழியத்திலே இருப்பவர்களிடத்திலே வெள்ளியும் பொன்னும் இருந்தால் அவர்களை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று நம்புகின்ற ஒரு மாய்மால சந்ததியில் வைக்கப்பட்டிருக்கிறோம். ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், வெள்ளியும் பொண்ணும் அல்ல. பத்தாவது வசனத்தில் பாருங்க, வழிக்கு என்ன கொண்டு போக கூடாது, பை. என்ன பயிர் தெரியுமா அது? ஊழியர்கள் செலவில் ஒரு பை வச்சிருப்பாங்க, சந்தைக்கு போனா அந்த பையில என்ன கிடைக்கும், காய்கறி கிடைக்கும். முட்டை கடைக்கு போனா என்ன கிடைக்கும், முட்டை கிடைக்கும். பெரிய கை பை வச்சிருந்தீங்கன்னு சொன்னா என்ன கிடைக்கும், பெரிய பொருட்கள் கிடைக்கும். சரி, இந்த பையும் வைக்க கூடாது, கவனிங்க, வைக்க கூடாது. பணப்பையும் வைக்க கூடாது, ரெண்டு அங்கிகளையும் வைக்க கூடாது, பாதரட்சைகள் தடியாவது வைக்க கூடாது. ஆண்டவர் சொல்றார், வேலையால் தன் பிழைப்புக்கு எதுக்கு பாத்திரனா இருக்கிறான், ஆகாரத்துக்கு பாத்திரனா இருக்கிறான். அதனாலதான் பவுல் சொல்லுவார், அழகாக்க சொல்லுவார், பெரு வயிற்று சோம்பேறிகள் வேலை செய்யக்கூடாது, சாப்பிடணும்னு நினைக்கிற ஒரு ஊழியக்காரன். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், புறப்பட்டு போ, நீ புறப்பட்டு போகும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன், வெள்ளி பொன் பணம் இவைகளை நீ எடுத்துக்கொண்டு போகாதே. அன்று ஆண்டவர் சொன்னவர் இன்றும் ஜீவிக்கிறார், அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். வேத புத்தகத்தை மாற்றாதீர்கள், ஒரு எழுத்தை கூட்டாதீர்கள். யாராகலும் இந்த இடத்தில் இருந்து கொண்டு அது அந்த காலத்துக்கு எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் கர்த்தருடைய ஆக்கினைக்கு நீங்களும் நானும் பாத்திரவான்களாக இருப்போம். இல்லங்க, இந்த காலத்துக்கும் சுவிசேஷம் சொல்லுவதற்கு இதுதாங்க வழி, இதுதான் வழி. ரெண்டாவது பாருங்க, அதே இதுல ஆண்டவர் சொல்லுவார், எங்க அனுப்புகிறாரோ ஆண்டவர் சொல்றாரு என்னன்னு சொன்னா, ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறேன். லூக்கா 10:4 வசனங்களை வாசித்தீங்கன்னா அதுல ஆண்டவர் சொல்றார், ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ள அனுப்புகிறேன். நான் 1980 சென்னையில படித்துக் கொண்டிருந்த போது என்னோடு கூட படித்த ஒரு மாணவன், இன்றும் அவன் எனக்கு உயிர் நண்பன், சென்னையிலே போதகராக இருக்கிறார், ஒரு லுதரன் திருச்சபையிலே போதகராக இருக்கிறார். அவன் அன்று 1980 இதுக்கு ஒரு விளக்கம் சொன்னது எனக்கு இன்றும் ஞாபகத்தில் இருக்கிறது. என்ன சொன்னார் அப்படி என்றால், அவர் சொல்றார், கார்ட்மன், ஒரு ஓனாய் பசியோட இருந்துச்சுன்னா ஆட்டுக்குட்டிய கண்டுச்சுன்னா சாப்பிட்டுரும் பாத்துக்க, ஆனா ஓனாயினுடைய வயிறு ஃபுல்லாச்சுன்னா ஆட்டுக்குட்டி என்ன செய்யாது, சாப்பிடாது, வயிறு ஃபுல்லாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாருன்னு சொன்னா, கார்ட்மன், நம்ம வந்து ஒவ்வொருவனுடைய தேவைகளை ஆவிக்குரிய நன்மைகளை பகிர்ந்து கொடுத்தால் எந்த ஓனாயும் நம்மை தீர முடியாது. காரணம் என்ன, ஆண்டவன் நம்மை ஆட்டுக்குட்டியாக அனுப்பும் போது அவர்களுடைய பசியை தீர்ப்பதற்காக அனுப்புகின்றார். எனவே தான் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், தன் ஜீவனை ஒருவளை இழக்க நேரிட்டாலும் கூட ஆட்டுக்குட்டி ஓநாய்களுக்குள் அனுப்பப்படுவது போல அனுப்புகிறேன். இன்னைக்கு 2 கன் வச்சுக்கிட்டு போறாங்க ஊழியக்காரர்கள், நீங்களும் நானும் ஊழியர்கள் என்று சொல்லுகிறவர்கள் கண்ணுடைய செக்யூரிட்டி கார்டோட போறாங்க. இன்னைக்கு அவ்வளவு பாதுகாப்போட போகிறவர்களோடு இயேசு கிறிஸ்து நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லவில்லை. ஆட்டுக்குட்டி ஓநாய்களுக்குள் போகுமையானால் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அப்ப கவனிங்க, புறப்பட்டு போகணும்.
புறப்பட்டு நாம் போக வேண்டும். போகும்போது எதையுமே பற்றி கவலைப்படக்கூடாது, வழியில யாரையும் வினவவும் கூடாது.
கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார், தேவைகளை அவர் சந்திப்பார். இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிற போறது மட்டும் கிடையாது, போகும்போது என்ன சொல்ல வேண்டும்? மத்தேயு 10:7 சொல்லுகிற போகையில் பூலோக ராஜ்யத்தை குறித்து, ஐயா உலகத்தில் வாழும்போது பரலோக ராஜ்யத்தை பேசி என்னையா பிரயோஜனம்? இன்றைய ஊழியர்கள் கேட்கிறாங்க, ஐயா இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழும் போது உலகத்தின் தேவைகளை பற்றி அல்லவா நாம் சொல்ல வேண்டும். உனக்கு சாப்பாடு கிடைக்கும், உனக்கு வேலை கிடைக்கும், உனக்கு திருமணம் நடக்கும், உனக்கு பிள்ளைகள் கிடைக்கும், இதை பற்றி பிரசங்கிக்கிறவர்கள் இன்று ஏராளம். அவர்களை நம்பி சார்ந்து போகிறவர்கள் ஏராளம். ஏசுவாமி சொல்றாங்க, நீ போகும்போது எதை பத்தி பேசு? பரலோக ராஜ்யத்தை பத்தி பேசு, பரலோக ராஜ்யத்தை பத்தி பேசு. இயேசு கிறிஸ்து முதல் வார்த்தையாக அவர் சொன்னது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசி, இதுதான் பிரசங்கம் பண்ண வேண்டும். நான் இதை சொல்வதை கவனித்துக் கொள்ளுங்கள். யாரும் தயவு செய்து உலகத்தின் காரியங்களை கிறிஸ்துவின் நாமத்தில் யாருக்கும் பிராமிஸ் பண்ணாதுங்க, பிராமிஸ் பண்ணாதீங்க. ஒரு நாள்ல இயேசு கிறிஸ்து பிலாத்துக்கு முன்னால் நிக்கிறாரு, பிலாத்து பிடிச்சு விட்டு கேட்கிறார், ஆண்டவரை கிராஸ் பண்ற பிலாத்து. இப்ப இயேசுவாமி என்ன சொன்னா தெரியுமா? பிலாத்துனத்துல சொன்னார், என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல அல்ல. இயேசுவை விசுவாசியுங்கள், யாவருடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல, இந்த உலகத்துக்குரியது அல்ல. பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுங்க. பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுவதை குறித்து வேத புஸ்தகத்தில் நிறைய வசனம் இருக்குதுங்க. ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ரோமர் 14:17 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. அது நீதி, நீதியை பிரசங்கிங்க. அது சமாதானம், சமாதானத்தை பிரசங்கிங்க. அது பரிசுத்த ஆவியினால் உண்டாக்கும் சந்தோஷம், அதை பிரசங்கிங்க. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. தேவனுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல. தேவனுடைய ராஜ்யம் இப்பிரபஞ்சத்துக்குரியது அல்ல. அப்போ சில 8:12 அருமையாக பிலிப்புடைய பிரசங்கத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். என்னன்னு சொன்னா, அவர் எதை பற்றி பிரசங்கித்தார்? தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை என்ன செய்தாங்க? புருஷரும் ஸ்திரீகளும் விசுவாசித்த போது ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்ப கவனிங்க, புறப்பட்டு போக வேண்டும். புறப்பட்டு போகிற நாம் பிரசங்கிக்க வேண்டும். எதை பிரசங்கிக்க வேண்டும்? தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை. இன்றைக்கு கூட நான் ஆண்டவருடைய நாமத்தில் நான் சொல்லுகிறேன், பிரியமானவர்களே, நானும் நீங்களும் ஆண்டவர் ஏதாவது ஒரு வியாதியஸ்தன் இருப்பானே, ஆனால் அந்த வியாதியஸ்தன் இடத்துல போய் ஜபிப்பதற்கு கர்த்தர் நம்மை இன்றைக்கு அழைக்கிறார். அவன் கிறிஸ்தவன் என்று அல்ல, கிறிஸ்துவை அறியாதவனுடைய வீடுகளிலே பிரவேசிப்போம். ஒரு நாளில் பவுல போஸ்லன் போட்ல படகுல பிரச்சனையாக்கி ஒரு தீவுல போய் இறங்குவாங்க. அவனுடைய கையில ஒரு பாம்பு கடிக்கப்பட்டிருக்கும். அந்த தீவில் உள்ளவங்க எல்லாம் அதை பார்த்துட்டு சொல்லுவாங்க, இவன் ஏதோ ஒரு கடவுளுக்கு தப்பி சபிக்கப்பட்டவனா வந்திருக்கிறான், அதான் இந்த பாம்பு கடிக்க அவனை தப்ப முடியல என்று சொல்லி அவன் சாகிறதை பார்த்து கொண்டே இருந்தார். பவுல் அதை வந்து உதறி தள்ளிவிட்டு உடனே என்னன்னு சொன்னாங்கன்னா, இந்த பாம்பு இவனை சேதப்படுத்தல, அப்ப இவன் வந்து ஏதோ ஒரு விசேஷமானவன் என்று சொல்லி பயந்தார்கள். அந்த தீவின் அதிபதியினுடைய தகப்பனார் வாந்தி பேதியினால கஷ்டப்பட்டு இருந்தாங்க, சாகம் தருவாயில் இருக்கிறாங்க. பவுல் அவனுடைய வீட்டுக்கு சென்றார், சென்று அவனுக்காக ஜபித்தார். கத்திருந்த ஜபத்தை, உன் பேர் என்னன்னு கேட்கல, உன்னுடைய ஜாதி என்ன, இனம் என்ன, மதம் என்ன, நீ எந்த திருச்சபையை சார்ந்தவன், எந்த திருச்சபை பிரிவை சார்ந்தவனோ, உன்னுடைய தேவை சுகம். அவள் ஜபித்த தேவன் ஜபத்திற்கு பதிலை கொடுத்த. தேவனுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல. மூன்றாவது அருமையா இயேசுக்கு சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பிரசங்கித்து சீஷர் ஆக்க வேண்டும் என்று சொல்லுகிற. ஒருவேளை இன்னைக்கு நீங்க கேட்கலாம், யார் சீஷன் அப்படின்ட்டு ஒருவேளை கேட்கலாம். நான் ஒரு மூணு வசனத்தை மட்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். யோவான் 15 இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, யார் சீஷன் என்று சொன்னால், மிகுந்த கனிகளை கொடுக்கிறவன் அவருடைய சீஷன். மிகுந்த கனிகளை கொடுக்கிறவன், எப்படி கனிகளை கொடுக்கிறதாம், அவருடைய வசனத்தில் நிலைத்திருந்து கனி கொடுக்கிறவன். அப்போஸ்தலர் 11:26 சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், சீஷர்களுக்கு என்ன பேர் கொடுக்கப்பட்டதாம், கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் கொடுக்கப்பட்டது. இப்ப எப்படின்னா, கிறிஸ்தவங்களுக்கு புரியுதா, வேதத்தை மாத்தி வச்சுக்கிட்டு எங்கும் அருமையான தேவ பிள்ளையே சீஷன் கிறிஸ்தவன். அதனால தான் ஆண்டவர் நிக்கதோமை பார்த்து சொன்னார், நீ இஸ்ரவேலருடைய போதகனாக இருக்கிறாய், மறுபடியும் பிறக்காவிட்டால் என்கிற ராஜ்யம் உனக்கு கிடையாது. இன்னைக்கு நம்ம கிறிஸ்டியன்ஸ் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, நம்ம பிள்ளை பிறந்துச்சிருந்தா நம்ம பிள்ளை யாரு, கிறிஸ்தவன் அப்படி என்று சொல்லிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம. ஆனால் வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது, எந்த பிள்ளை சீஷனோ அந்த பிள்ளைதான் கிறிஸ்தவன். இப்ப சொல்லுங்க, இந்தியாவில் எத்தனை பர்சன் கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க, இப்ப சொல்லுங்க உலகத்தில் எத்தனை பர்சன் கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க, இப்ப சொல்லுங்க நீங்களும் நானும் எத்தனையோ புகழுகின்ற எத்தனையோ பிரசங்கிமார்கள், 10,000 பேர், 100,000 பேர் மனம் திரும்பினார்கள் என்று சொல்லுகின்றார்களே சீஷரா, அப்படின்னா அவங்க கிறிஸ்தவங்க, அவங்க சீஷன் இல்ல, என்ன அவங்க கிறிஸ்தவர்கள் கிடையாது. நீங்க ஏமாந்து போகாதுங்க, நீங்களே ஏமாந்து போகாதுங்க. இன்னும் வேதவசனம் சொல்லுது பாருங்க, யார் சீஷனா, யோவான் 8:31 ஆண்டவர் சொல்றார், என் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவன் சீஷன். யோவான் 13:35 ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் நீங்கள் சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். புறப்பட்டு போங்க, எதையும் கொண்டு போகாதுங்க, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கியுங்கள், உலகத்தை குறித்து பேசாதுங்க, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுங்க. தயவு செய்து பேசும்போது இயேசு நாளை வரப்போறாரு, முந்தா நாள் வந்தார்னு சொல்லிட்டு சொல்லாதுங்க. அதை கிறிஸ்துவுக்கே தெரியாது என்று சொல்லுகிறார், பிதா ஒருவருக்கு தான் தெரியும். நீங்களும் நானும் நாள் குறிக்க கூடாது. தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமைகளை சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பற்றி சொல்லுங்க, வேத வசனத்தை பற்றி சொல்லுங்க, வேற எதையும் பற்றி பேசாதுங்க. சீஷராக மாற்றுங்கள், அவர்கள் சீஷராக மாறின பிற்பாடு அவர்களுக்கு கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்கிற பெயர் வழங்கப்படும். 4வதாக, இத திருச்சபை இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளுகின்ற திருச்சபையாக நிறைய திருச்சபைகள் கிடையாது. ஒரு சீஷன் தான் எப்படி பெயர் வழங்கப்படும், கிறிஸ்தவன் என்று. அவன் தான் என்ன செய்ய வேண்டும், ஞானஸ்நானம் பெற வேண்டும். ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க, 42:42 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலருடைய உபதேசத்துல நிலைச்சிருப்பாங்க, அந்நியோன்யத்துல நிலைச்சிருப்பாங்க, அப்பம் பிடிக்கிறதுல நிலைச்சிருப்பாங்க, ஜபம் பண்ணுவதில் உறுதியாய் தரித்திருப்பார்கள். இந்த ஆர்டர் வந்து சேஞ்ச் பண்ணாதுங்க, தயவு செய்து. இது வந்து கிறிஸ்துவானவர் சொன்ன பிரதான கட்டளை, த கிரேட் கமிஷன். அதை நீங்களும் நானும் அதுல எந்த எழுத்தையும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. என்ன அழகாக்க சொல்லுகிறார், சீஷர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள், அவர்கள் சீஷர்களாக மாறினார்கள், அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அடுத்து கவனிங்க, 5வது, அவங்களுக்கு நீங்க உபதேசம் பண்ண வேண்டும். பிரசங்கம் வேற, உபதேசம் வேற. பிரசங்கம் ஜெனரலா நீங்க எல்லாருக்குமே பண்ணலாம், உபதேசம் சொல்றது டீச், வேத வசனத்தை கிரமமாக போதிப்பது. வேத வசனத்துல என்ன சொல்லுகிறார் ஆண்டவர், கவனிங்க, அவருடைய கட்டளைகளை பேசணும். மற்ற 28:20 சொல்லுகிறார், அவர் கட்டளையிட்ட யாவையும். இப்ப நான் ஒன்றெண்டு காரியங்களை நான் உங்களோடு சொல்லுகிறேன். கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு சொல்லுகிற வார்த்தையும் உங்களுக்கு தெரியும், நீங்க சொல்லாட்டாலும் மனசுலயாவது தெரியும். உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு, உடனே என்ன சொல்லுவோம் நம்ம, இது எல்லாராலையும் முடியாது. ஆமா, அது ஆண்டவருடைய கட்டளை. உங்க வீட்டுல விருந்து வைக்கும் போது ஊனரையும் சப்பானியையும் தெருவில் இருக்கிற பிச்சைக்காரனையும் கூப்பிட்டு விருந்து வை, உன்னை திரும்ப விருந்துக்கு கூப்பிடுகிறவன நீ கூப்பிட்டு விருந்து வைக்காதுன்னு சொன்ன. ஆமாமா, இவனுக்கு பிழைக்க தெரியாது. இன்னும் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு ஸ்திரியை இச்சையோட பார்க்காத. அப்படி யார் இருக்க முடியும்? இன்னும் ஆண்டவர் சொல்ல, நீ காணிக்க வைக்க வரும்போது உன் சகோதரனிடத்துல, உன் சகோதரனுக்கு உன்னிடத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு நினைச்சேன்னு சொன்னா நீ அங்க வச்சிரு, காணிக்க வைக்காத, சகோதரனோட ஒப்புரவு ஆகிட்டு வா அப்படின்னு எவன் காணிக்க செலுத்த முடியும்? ஐயா, கிறிஸ்தவம் மிகவும் கேவலமான ஒரு நிலைமைக்கு போய்விட்டோம். வேதத்துக்கு வர வேண்டும். இது கிறிஸ்துவானவர் சொன்ன பிரதான கட்டளை, உபதேசம் பண்ண வேண்டும். எதை? அவருடைய கட்டளைகளை. அடுத்துக்கு நீங்க வேத வசனத்துல ஏசாயா 7:7 சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னு சொன்னா, தேவனே சொல்லுவார் ஏசாயிடத்துல, இஸ்ரவேல் ஜனங்கள் மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதிக்கிறார்கள், வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள், மாயக்காரர் என்று வேதம் சொல்லுகிறது. நீ மனுஷ கற்பனைகளை தான் நம்ம பேசுறோம் பாருங்க. டிஎல் மூடி இப்படி சொன்னார், வேதத்தில் இருக்கதா பார்க்க மாட்டோம். எங்க ஊழியர் இப்படி சொன்னார், வேதத்தில் இருக்கதா பார்க்க மாட்டோம். இந்த மிஷனரி இப்படி சொன்னார், வேதத்தில் இருக்கதா பார்க்க மாட்டோம். மனுஷன் சொல்லுவதை கற்பனை என்று ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வீணாய் ஆராதனை செய்கிற, உன்னுடைய பேர் மாயக்காரன். அப்ப 5 காரியங்களை ஆண்டவர் சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னு சொன்னா, கவனிங்க, உபதேசம் எதை பத்தி உபதேசம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. கிறிஸ்துவின் உபதேசம், 2 யோவான் 1:9-11 இது நீங்க வாசிங்க. ஆண்டவர் சொல்றாரு என்னன்னு சொன்னா, உன் சகோதரத்துல உனக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா நீ ஒப்புற வாக்கி விட்டு நீ மீதி காரியங்களை செய்யன்னு சொல்றாரு. என்ன போல ஒரு ஊழியக்காரன் வர்றாரு, நீங்க சொல்றீங்க, என் அண்ணன்ட்ட எனக்கு பேசவே முடிய மாட்டேங்குது, பேசணும்னு நல்லா ஜோம் பண்ண ஜபமும் வரமாட்டேங்குது, அதை விட்டுட்டு ஜோம் பண்ணா நிறைய ஜோம் பண்றேன், அண்ணன் ஆசீர்வதிக்க சொல்லி ஜபிக்க வந்தா வரமாட்டேங்குது, என்ன பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா பாஸ்டர் கூட சொல்லுவாங்க, ஏன்னா உங்க மனசுல அப்படித்தானே இருக்குது. பாஸ்டர் கூட சொல்லு, இதை பத்தி எல்லாம் கவலைப்படாதுங்க, ஒரு $500 காணிக்கை எழுதி கொடுத்தீங்கன்னு சொன்னா கத்திருந்த பாவத்தை எல்லாம் மன்னித்துருவார். ஒரு கோல் கட்டுங்க, அண்ணனோட ஒப்புரவாகுது. பிறகு முதலாவது என்ன செய்யுங்க, அருமையான தேவ பிள்ளையே, முதலாவது என்ன பண்ணுங்க, கோவில கட்டிட்டோம்னா அண்ணனுக்கும் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை பற்றி உள்ள கர்த்தருடைய வாது முடிஞ்சிரும். அப்பா அம்மாவை கனம் பண்ணாதுங்க, என்ன செய்யுங்க, கர்த்தர் மிஷனரியில தாங்குங்க. அப்பா அம்மாவை கனம் பண்ணுவது, இந்த மிஷனரியை தாங்குவதன் மூலம் அந்த பாவத்திற்கு பரிகாரம் தீர்ந்துவிடும். இன்றைக்கு நம்முடைய தேவனை, அவருடைய நாமத்தை நாம் தூஷிக்கிறோம். எனவே தான் 2 யோவான்ல அருமையாய் முதல் ஒரே அதிகாரம் தான், அதுல 9:11 யோவான் சொல்லும் போது சொல்லுகிறார், கிறிஸ்துவன் உபதேசத்தை கொண்டு வராம வேறொருத்தன் வந்தான்னு சொன்னான், வந்தான்னு சொன்னான். வீட்டுல ஏத்துறது 2வது வாழ்த்துதல். ஐயா, அவனிடத்துலதானயா போய் இப்படி நிக்கிறோம், ஐயா அவனை தானே வீட்டுல ஏத்துறோம், ஐயா அவன்கிட்ட தானே நாம புதிய பைபிள் வாங்கினா கொடுத்து ஜபம் பண்ணி அவனிடத்துல எழுதி வாங்குகிறோம். வேதவசனம் சொல்லுகிறது, அப்படிப்பட்டவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாத, அப்படிப்பட்டவனை வீட்டுல ஏத்தாத, அப்படிப்பட்டவனுக்கு எதுவும் கொடுக்காத. ஆனால் நாமோ வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்தவன் உபதேசம் இன்றி வருகின்ற எவனுக்கும் நீங்களும் நானும் எதையும் செய்வதற்கு தேவன் சொல்லல. இதெல்லாம் பண்ண பிற்பாடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒன்றை சொல்லுகிறார், பவுல் ஒன்றை சொல்லுகிறார், அதை செய்வோம். லூக்கா 17:10 இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, இதையெல்லாம் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள். 1 கொரிந்தியர் 9:16 அவ்வளவு புசலன் சொல்லுவார், என்ன சொல்லுவார் என்றால், சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட. இன்னைக்கு உங்களுக்கு விருப்பமான ஒரு ஊழியர், அவர்கிட்ட போய் நீங்க ஜபம் பண்ணும்போது போட்டோக்காரன் என்ன செய்யணும், அது வந்து பேஸ்புக்ல வரணும், எல்லாரும் பார்க்கணும், இந்த ஐயாவுக்கு உச்ச தோழனா நம்ம சகோதரன் சகோதரி நிக்கிறாங்க. இந்த பிக்சரை விடவே மாட்டீங்க, போற இடத்துல எல்லாம் கொண்டு போவீங்க, எல்லாத்தையும் காட்டுவீங்க. இந்த ஊழியர் உங்களுக்கு தெரியுமா, அங்க பாருங்க நான் கூட நிக்கிறேன், கிட்ட நிக்கிறேன். இல்லங்க, மேன்மை பாராட்ட இடம் இல்லை. பவுல் சொல்றார் மேன்மை பாராட்ட இடம் இல்லை, ஆனா என்ன சொல்றாருன்னா அது என் மேல் விழுந்த கடமை, நான் சுவிசேஷத்தை பிரசங்கி அறிந்தால் என கையோ என்று சொல்லுகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது நம்முடைய பரம பிதாவினுடைய அருமையான ஒரு கட்டளை. இதை இன்றைக்கு நம்ம எல்லாரும் மறந்துவிட்டு உலகத்தோடு வாழ்ந்து தெய்வ பிள்ளைகளே இந்த ஐந்து காரியங்களை விட்டுவிட்டு இப்ப சொல்றது உங்களை ஹர்ட் பண்ணோம், ஹர்ட் பண்ணுச்சுன்னு சொன்னா என்ன மன்னிச்சிருங்க. மிஷினரி ஸ்தாபங்களின் சார்பில் வீடு வீடா போய் பணம் பிரிச்சுட்டு நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யறேன்னு சொல்ற தெய்வ பிள்ளையே, உங்க குடும்பங்களில் அப்படி இருக்கின்றவர்களை ஆண்டவருடைய நாமத்தில் சொல்றேன், இந்த ஐந்து காரியங்கள் தேவன் உங்களிடத்துல என்னிடத்துல எதிர்பார்க்க. இன்றைக்கு மிஷினரி ஊழியங்களும் திருச்சபைகளும் பல காரியங்களை நம்மை வைத்துக் கொண்டு பயன்படுத்துகிறார், மாய்மாலம் சொல்லுகிறார், இதுவும் ஊழியம் என்று சொல்லுகிறார். இல்ல, புறப்பட்டு போவோம், கிராம ஊழியங்கள் செய்வோம், கிராமங்களுக்கு சொல்லுவோம். கிறிஸ்துவை அறியாத மக்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கிறார்கள், உங்களுடைய அயலகத்தில் இருக்கிறாங்க, அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவோம். அவர்களை நாம் சீஷர்களாக்குவோம். சீஷர்கள் ஆக்குகிறவர்கள் கிறிஸ்தவர்களாக்க எண்ணப்படுவார்கள். அந்த கிறிஸ்தவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து கிறிஸ்தவன் கட்டளைகளுக்கு போதிப்போம். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். இந்த ஒரு பாடலுடைய ஒரு வரியை மட்டும் நம்ம பாடி நம்முடைய ஆராதனை முடிக்கலாம்.
கல்கள் கூப்பிடும் நீ பேசாவிட்டால், இந்த கல்கள் கூப்பிடும் நீ பாடவிட்டால், கல்கள் கூப்பிடும் நீ பேசாவிட்டால், இந்த கல்கள் கூப்பிடும் நீ பாடவிட்டால், ராஜியத்தின் புத்திரரென்போர் அழகையாத்தட்டை தென்னி வேட்டால், வேலி அருகே உள்ள மனிதர் கல்யாண சாலை நிரப்புவார், வேலி அருகே உள்ள மனிதர் கல்யாண சாலை நிரப்புவார். கல்கள் கூப்பிடும் நீ பேசாவிட்டால், இந்த கல்கள் கூப்பிடும் நீ பாடவிட்டால்.
எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு நல்ல ஆண்டவரே, ஆபிரகாமன் புத்திரர் ஐயா, நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாம் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம் சுவாமி. ஆனால் இன்றோ எங்களுடைய வாலிபத்தை உமக்கென்று நாங்கள் செலவு செய்யவில்லை, எங்களுடைய பலத்தை உமக்கென்று நாங்கள் பயன்படுத்தவில்லை. பலவீன காலங்கள் வந்த பின்பு ஏதோ ஒரு மிஷினரி ஆண்டவரே ஊழியங்களுக்கு நாங்கள் அடிமைகளாகி போய்விடுகிறோம் சுவாமி. ஏதோ பணத்தை சேகரிப்பது கூட ஊழியம் என்று எண்ணிக்கொள்ளுகிற ஒரு அவலமான நிலைமைக்கு இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகி நாங்கள் வந்துவிட்டோம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு சேவை செய்ய நீர் கொடுத்த இந்த கட்டளைகளுக்காக உமக்கு நன்றி தகவல். நீர் எங்களுக்கு தராதது எதுவும் எங்களுடைய வாழ்விலே கிடையாது. ஞானத்தை தந்திருக்கிறீர், புத்தியை தந்திருக்கிறீர், பலனை கொடுத்திருக்கிறீர், எங்களுக்கு சகலத்தையும் தந்திருக்கிறீர் ஐயா. நாங்கள் புறப்பட்டு போக வேண்டும் ஆண்டவரே, நாங்கள் பிரசங்கிக்க வேண்டும் ஆண்டவரே, சீஷராக மாற்ற வேண்டும் ஆண்டவரே, ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் ஆண்டவரே, அவர்களுக்கு உம்முடைய கற்பனைகளை நாங்கள் போதிக்க வேண்டும் ஆண்டவரே. அப்படி இருக்கும்போது உமது நாமம் மகிமைப்படும். நிச்சயமாக அநேக தேவனுடைய ராஜ்யத்திலே கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து வடக்கிலிருந்து தெற்கிலிருந்து வந்து பந்தி அமர்வார்கள் ஆண்டவரே. இந்த வசனத்தை கேட்ட எங்களுடைய வாழ்வில் இது நடைபெறத்தக்கதான கிருபையை கர்த்தர்களுக்கு தருவீராக. குறைகள் குற்றங்களை மன்னியும் இயேசு இரட்சகர் மூலம் எங்கள் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.